இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:26 மாத்திரம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:26.
கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே
மரணமடைய மாட்டாய் என்று
பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சிமியோன் என்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் செய்த காரியங்கள் இங்கே, அவர் சொன்ன காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிமியோன் என்கிற ஒரு விசேஷமான ஒரு ஆவிக்குரிய மனுஷன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் பிறந்த அந்த காலகட்டத்தில் இருந்தான். அவன் ஒரு சிறந்த ஒரு பக்தி உள்ளவன், தேவ மனுஷன். அவனுக்கு யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு விசேஷித்த வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னன்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். என்ன ஒரு அருமையான வாக்கு தத்தம்! கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். இந்த வாக்கு தத்தத்தை பெற்ற அவன் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து இப்ப பிறந்திருக்கிறார். பிறந்த 8வது நாளிலே குழந்தையாகி இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி அந்த உலக இரட்சகராகிய அந்த குழந்தையாகி இயேசுவை தன் கைகளிலே ஏந்தி அவரை அவன் பார்த்து சந்தோஷத்தோடு அவன் செல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் இப்ப நம்ம தொடர்ந்து வாசிக்க போறோம். 30வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி
உமது அடியேனை
இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும்
தேவரீர்
சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான்.
அவன் இயேசு கிறிஸ்துவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து இந்த வார்த்தைகளை அவன் சொல்றான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்று சொன்னான். இந்த சிமியோனுடைய வாழ்க்கை ஒரு விசேஷமான, வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறதற்கு முன்பதாக 400 ஆண்டுகள் இருண்ட காலம் இருந்தது. அதாவது அந்த 400 வருஷங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கூட எழுப்பினது இல்லை. அந்த 400 வருஷம் இருண்ட காலம். இந்த சிமியோனுக்கு இந்த வாக்கு தத்தம் எப்ப கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், அந்த 400 வருஷத்துக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்னால அந்த 400 வருஷங்கள் ஒரு தீர்க்கதரிசியும் புதுசா எழும்பினது கிடையாது. இவன் அதற்கு முன்பதாகவே இவன் ஆண்டவருடைய வழிகளில் நடந்த ஒரு மனுஷன். இவனை குறித்து 25வது வசனம் சொல்லுகிறது, சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார் என்று போட்டிருக்கிறது. அவன் மேல் பரிசுத்தாவியானவர் இருந்தாராம். அந்த 400 வருஷங்களிலே கர்த்தர் யாரையும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பவில்லை. அந்த 400 வருஷங்கள் இருண்ட காலம். ஒரு தேவ மனுஷனும் புதிதாக எழும்பினதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனுமாய் இருந்து இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்து இவன் மேல் பரிசுத்த ஆவியானவர்
இருந்தார் என்றால் அவன் நிச்சயமாகவே அந்த 400 வருஷத்திற்கு முன்பதாக இவன் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவனாய் இருந்திருக்க வேண்டும். அதற்கு முன்பதாகவே ஒரு நல்ல தேவ மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாய் இருந்திருக்கணும். இவன் தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் வாசித்து தியானிக்கிறவனாய் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பிறக்க போகிறார் என்கிறதான காரியத்தை வேதத்தின் மூலமாக அவன் கற்று அறிந்து அந்த காரியத்தை அவன் வாஞ்சிக்கிறான். அந்த இயேசுவாகிய குழந்தை உலக இரட்சகர் அவர் எப்படி இருப்பார், தெய்வம் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து பிறக்கப்படும் அந்த தெய்வீக குழந்தை அந்த உலக இரட்சகர் இயேசு அவர் எப்படி இருப்பார் என்று அவனுக்கு ஒரு ஆர்வம் மிகுதியாயிட்டு இருக்கும். அந்த ஆர்வ மிகுதியினால அவன் ஆண்டவர் இடத்துல கேட்டிருப்பான், ஆண்டவரே அந்த குழந்தை நீ இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து பிறக்கிறதான அந்த அனுபவத்தை அந்த காரியத்தை அந்த குழந்தையை நான் கண்ணால பார்க்கணும், அந்த உலக இரட்சகரை என் கையிலே நான் ஏந்தணும். இந்த ஆர்வம் அவன் உள்ளத்தில் இருந்திருக்கும். அவன் தொடர்ந்து ஜெபிச்சிருந்திருப்பான், கர்த்தர்கிட்ட கேட்டிருப்பான், ஆண்டவர் என்னைக்குமே நியாயமான அல்லது மிக மேன்மையான ஆவிக்குரிய சிறந்த வாஞ்சைகளை கர்த்தர் ஸ்பெஷலா சிலருக்கு கிராண்ட் பண்ணுவார். அது யூனிக்கான விஷயம், எல்லாருக்கும் கிடைக்காது. மேலான ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் உண்மையிலேயே தாகத்தோடு வாஞ்சையோடு சில விஷயத்தை எக்ஸ்ட்ரீமா கேட்டாங்கன்னா அந்த நல்ல வாஞ்சைகளை அந்த ஆவிக்குரிய வாஞ்சைகளை கர்த்தர் கனப்படுத்தி அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கர்த்தர் கிராண்ட் பண்ற வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படித்தான் ஏனோக்குடைய வாழ்க்கையும் இருந்திருக்கும். அவன் மரணத்தை காணாதபடி தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே ஆதியாகமம் 5:22-23 வசனங்களிலே இருக்கிறது. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ கடைசி காலத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து அவன் கேள்விப்பட்டு அதை விசுவாசி அவன் கேட்டிருப்பான், நானும் அது போல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா, அந்த அனுபவம் எனக்கும் வேணும்னு கேட்டிருப்பான். ஆண்டவர் அவனுக்கும் கொடுத்தார். அதே போல அப்படியே இருக்கட்டும். இந்த சிமியோனும் கூட இந்த உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். நல்ல ஆசை, அருமையான ஆவிக்குரிய ஆசை, சுயநலம் கிடையாது. அந்த தெய்வீக குழந்தையே பார்க்கணும், தேவகுமாரனை பார்க்கணும், கண்ணால பார்க்கணும், கையில தூக்கணும், அந்த ஆசை. ஆனா இவ கேட்கிற காலம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னால கேட்டுக்கான்ட்டுக்கிறான். ஆண்டவர் பார்த்தார், சார் எவ்வளவு நல்ல ஒரு வாஞ்சை இவனுக்கு, உலகத்தனமா ஒண்ணு கேட்கல, உலகத்துல ஆஸ்தி கேட்கல, உலகத்துல ஐஸ்வர்யத்தை கேட்கல, உலகத்துல மேன்மையை கேட்கல, உலகத்துல வசதிகளை கேட்கல, எதுவுமே கேட்கல, உலக இரட்சகரை தான் பார்க்கணும்னு கேட்டான். என்ன ஒரு நல்ல வாஞ்சை. சரிப்பா, இந்த நல்ல வாஞ்சை உனக்கு இருக்குது, யாருக்குமே இந்த வாஞ்சை இல்லை, உனக்கு மட்டும் எக்ஸ்ட்ரீமா இந்த வாஞ்சை இருக்குது, அதனால உனக்கு ஸ்பெஷலா உனக்கு இதை நான் உனக்கு கிராண்ட் பண்றேன். அந்த குழந்தையாகி இயேசு இந்த உலகத்துல வந்து பிறக்கிற வரைக்கும் உனக்கு மரணம் இல்லை போ அப்படின்ட்டு கர்த்தர் வந்து காலத்தை சொல்லியிருக்க மாட்டார். இன்னும் 400 வருஷம் கழிச்சுதான் அது நடக்கும் போது சொல்லியிருக்க மாட்டார். ஒருவேளை சொல்லியிருந்தா நான் யோசிச்சிருப்பான், ஐயோ ஐயோ இன்னும் 400 வருஷம் உயிரோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமான்னு யோசிச்சிருப்பான். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, நான் உனக்கு கொடுப்பேன், ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, 400 வருஷம் ஆகும், ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தான்னு வச்சுங்க. அப்ப யோசிச்சிருப்பான், ஐயோ இதனால நம்ம அவசரப்பட்டு கேட்டோம், 400 வருஷம் இன்னும் உயிரோட எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறது. அவன் யோசிச்சிருப்பான், ஆண்டவரை வேணாம் கூட சொல்லியிருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, காலத்தை சொல்லல, இத்தனை வருஷம் கழிச்சுதான் அந்த உலக இரட்சகர் பிறக்க போறாருன்னு சொல்லல. அந்த இரட்சகரை பத்தி சொல்லியிருக்கிறார், இவன் கேட்டான், ஓகேன்ட்டார், அவ்வளவுதான். காலங்கள் கடந்து போகிறது, அவன் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பான், அந்த குழந்தை எப்ப பிறக்கும், கர்த்தர் அதை அறிவிப்பான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். ஆச்சு, 100 வயசாச்சு, 150 வயசாச்சு, 200 வயசாச்சு, 250 வயசாச்சு, 300 வயசாச்சு, 400 வயசாச்சு. 400 வயசுக்கு மேலாச்சு, அவன் ஏற்கனவே அதுக்கு முன்னால் ஒரு 40-50 வயசுன்னு வச்சுங்க, அவனுக்கு மொத்தத்தில் ஒரு 450 வயசாயிருக்கும். அந்த நேரத்தில் அவன் தேவ சமூகத்திலே அவன் ஜெபித்து கொண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், கர்த்தராகிய கிறிஸ்துவை காண முன்னே நீ மரண மாட்டாய், அடைய மாட்டாய், உனக்கு வாக்கு கொடுத்தேனே, அந்த கிறிஸ்து பிறந்து விட்டார், இப்பொழுது அந்த குழந்தை தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது, நீ இப்போ தேவாலயத்துக்கு போனால் அந்த பிள்ளையை நீ பார்க்கலாம் என்று கர்த்தரால் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அதே தேவ நடத்துதலோடு வந்து பார்க்கிறான். மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவாகிய குழந்தை எடுத்துக்கொண்டு தேவாலயத்தில் வந்து நிற்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும். இதை ஒரு ஆவிக்குரிய சிந்தனையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது வந்து அன்றைக்கு நடந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவ்வளவுதான். ஆனா இதை ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன 16 தேதி இந்த இடத்துல ஒரு ஜபத்தை வச்சோம். அப்ப அன்னைக்கு ஜபம் வச்சுட்டு இருக்கும்போது, ஜபம் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு என்ன உள்ளதில் ஆண்டவர் திடீர்னு எனக்கு ஃபிளாஷ் பண்ணார். இந்த ஜபத்தை நான் லீட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த காரியத்தை டக்குன்னு ஃபிளாஷ் பண்ணார். அதை ஜப குறிப்பாக அந்த இடத்துல நான் சொன்னேன். ஆனால் அந்த காரியம் என் உள்ளத்தை விட்டு போவே இல்லை, ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சேன், இந்த காரியம் இந்த வாரத்துக்கான தேவனுடைய வார்த்தை அதுக்குள்ளதான் இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை அதன் பிறகு நான் புரிந்து கொண்டேன். இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இன்னைக்கு உலகத்திலே ஜனங்கள் மரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளிலும் ஏராளமான ஜனங்கள் மரணத்தை சந்திக்கிறாங்க. வயசாகி இயற்கையான மரணத்தை சந்திக்கிறாங்க, வியாதிப்பட்டு மரிக்கிறாங்க, தற்கொலை செய்து மரிக்கிறாங்க, கொலை செய்யப்பட்டு மரிக்கிறாங்க, பலவிதமான பாவத்தினால சரீரம் பாதிக்கப்பட்டு மரிக்கிறாங்க. இப்படி பல விதங்களிலே ஜனங்கள் ஒவ்வொரு நாளிலும் மரணத்தை சந்திக்கிறார்கள், விபத்துகளிலே மரிக்கிறார்கள். இப்படி எத்தனையோ விதத்தில் ஜனங்கள் ஒவ்வொரு நாளிலும் மரிக்கிறாங்க. இந்த மரிக்கிற ஜனங்கள் எல்லாருமே கர்த்தராகிய கிறிஸ்துவை சந்தித்தார்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பெரும்பாலானவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சந்திக்காமலே மரித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதான் உண்மை. பல விதங்களிலே மரணங்கள் டெய்லி நடக்குது. எத்தனை விபத்துக்களிலே எவ்வளவு பேர் சாகிறாங்க, எத்தனை பேர் வியாதிகளிலே ஹாஸ்பிட்டல்ல சாகிறாங்க, எத்தனை பேர் வயசாகி இயற்கையா சாகிறாங்க, தற்கொலை செய்து சாகிறாங்க, கொல்லப்படுறாங்க. எப்படியோ மரணங்கள் ஜனங்களின் வாழ்க்கையை தினந்தோறும் சந்திக்கிறது. பெரும்பாலான ஜனங்கள் ஆண்டவரை சந்திக்காமல் மரணத்தை சந்திக்கிறாங்க. அவருடைய நிலைமை எல்லாம் என்ன? அவங்க எல்லாம் நித்திய நரகத்திற்குள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். அதை நம்ம மறக்க கூடாது. சில வருஷங்களுக்கு முன்பதாக டிவியில சில நிகழ்ச்சிகளை காமிச்சாங்க. அதாவது காசியில என்ன நடக்குது என்கிறதை குறித்து சன் டிவியில, விஜய் டிவியில எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் போட்டாங்க. அங்கே நடக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருந்துச்சு. அங்கே பலதரப்பட்டதான ஜனங்கள் அந்த இடத்துல குழுமி இருக்கிறாங்க. அந்த காசியில அங்கே பக்கத்துல இருக்கிறது, அதிலே அந்த கங்கை நதியிலே மரிக்கிறவர்கள், அதன் கரையிலே மரிக்கிறவருடைய டெட் பாடி அந்த இடத்துல கொண்டு போய் எரிக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் அது நடக்கிறது. அங்கே பலதரப்பட்டதான சாமியார்கள் இருக்கிறாங்க, அகோரிகள் என்று சொல்லப்படுகிற சாமியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விதத்திலே அவர்கள் சாமியார்கள் என்ற வேஷத்தில் இருந்தாலும் அடுத்த பக்கத்திலே பயங்கரமான போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களாய் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம், இவங்களை பத்தி நமக்கு அடுத்த வேற விஷயம், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனா இன்னொரு கூட்டம் தான் ஒரு பரிதாபத்துக்குரிய கூட்டம், அந்த காசியில் இருக்குது. அது என்ன கூட்டம் கேட்டீங்கன்னா, இந்திய தேசத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் உண்மையான தேவ பக்தி உள்ளவர்கள், உண்மையா சொல்ல போனா உண்மையாகவே நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள், தங்கள் வாழ்க்கையை நீதியிலும் நியாயத்திலும் நடத்துகிறவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், வயசானவங்க, இவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. காசியிலே போய் மரணம் அடைந்தால் நேராக அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள பிரவேசித்து விடலாம் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அதனாலே வயதான நிறைய பேர் உலக இந்த தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து கிளம்பி சென்று அவர்கள் அங்கே தங்கி இருக்கிறாங்க. எதுக்கு தங்கி இருக்கிறாங்கன்னா, இந்த காசியிலேயே தங்களுக்கு ஒரு மரணம் சம்பவிக்க வேண்டும், அங்கேயே மரித்தால் நேர சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து அப்படி இருக்கிறாங்க. இவர்களுக்காக விடுதிகள் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடுதிகளிலே 15 நாள் அல்லது 20 நாள் தங்குவதற்கு அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வசூலித்து, இங்கே நீங்கள் சகல வசதிகளை கொடுக்குறோம், நீங்கள் மரணம் அடைகிறதுக்கு வேணா இங்கிருந்து ஒரு மாதம் தங்கி கொள்ளுங்கள், இங்கிருந்து நீங்கள் மரிக்கலாம் என்று சொல்லி அதை வச்சு பணம் பண்ணுகிற பிஸ்னஸும் நடக்குது. ஒரு பக்கத்தில் இந்த விடுதியில் இருந்து நீங்கள் மரணம் அடையலாம் என்று சொல்லி கடைசி நேரத்தை நிம்மதியாக இருந்து அங்கே சாகலாம் என்று சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்குது. எனக்கு என்னன்னா, அந்த ஜனங்களின் நிலைமை யோசிச்சு பார்க்கணும். எத்தனை வயதானவர்கள், சிலர் கணவன் மனைவியாக வயசானவங்க எல்லாத்தையும் விட்டு அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் மரணம் அடைஞ்சா போதும், இவங்க எல்லாரும் மரணத்தை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. இந்த காசியில போய் இறங்கணும்னா அவனுக்கு மரணம் வராதா? சீக்கிரம் இறந்து நேரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். பெரும்பாலானவர்கள் இவங்க ரொம்ப ஒழுக்கமானவர்கள், தவறான காரியங்கள் இல்லை அவங்ககிட்ட. ஆனா அவங்களுடைய நிலைமை என்னன்னா, அவங்க கிறிஸ்துவை சந்திக்காமலே மரணத்தை சந்திக்கிறதற்கு அங்க எதிர்பார்த்து போயிருக்காங்க. எவ்வளவு ஒரு கொடுமை! கிறிஸ்துவை அவங்க சந்திக்கல, ஆனா கிறிஸ்துவை சந்திக்காம மரணத்தை சந்திக்க போய் நிக்கிறாங்க. அப்ப இதுல ஒரு காரியம் நமக்கு தெரியணும், கிறிஸ்துவை சந்திக்காமல் ஒருவன் மரணத்தை சந்தித்தால் அவனுடைய வாழ்க்கை நரகத்துல தான் போய் முடிவடையுமே தவிர அவர்கள் எதிர்பார்க்கிறபடி சொர்க்கத்துக்கு அவங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம வார்த்தையில சொல்லப்போனா பரலோகத்துக்கு போக முடியாது. அவங்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அங்கே மரித்தால் சொர்க்கத்துக்கு போவன்ற ஒரு எண்ணம் இல்லை, நரகத்துக்கு தான் போவாங்க. இந்த இடத்திலே இந்த சிமியோன் சொல்லுகிற காரியத்தை நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம். அவன் சொன்னா பாருங்க, 28-29 வசனத்திலே, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடையே போக விடுகிறேன். ஆண்டவரே உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடையே போக விடுகிறேன். எந்த ஒருவன் மனுஷன் கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில சந்திக்கிறானோ அவனுடைய மரண நேரம் சமாதானம் உள்ளதாக இருக்கும். சமாதானத்தோடு அவன் இந்த உலகத்தை விட்டு போறான். அவன் சொல்றான் பாருங்க, சமாதானத்தோட போக விடுகிறேன். எங்க போறான்? உலகத்தை விட்டு போறான். எப்படி போறான்? சமாதானத்தோடு போறான். ஒருவன் கிறிஸ்துவை சந்தித்து விட்டால், இப்ப அவன் கிறிஸ்துவை சந்திச்சுட்டான், கிறிஸ்துவை சந்தித்து விட்டால் அவனுடைய மரண நேரம் சமாதானம் உள்ளதா இருக்கும். சமாதானத்தோடையே போக விடுகிறேன். தேவ பிள்ளைகளை நம்ம புரியணும், கிறிஸ்துவை சந்தித்தவருடைய மரண நேரமும் கிறிஸ்துவை சந்திக்காதவருடைய மரண நேரமும் முற்றிலும் வேறுபட்டது. நான் ரெண்டையுமே நான் பார்த்திருக்கிறேன். ரெண்டையுமே, ரெண்டு விதமான மரணத்தை சந்தித்தவர்களையும் நான் கவனிச்சிருக்கிறேன். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய பக்கத்தில் ஒரு நண்பர், அவருடைய தகப்பனார் மரணம் அடைஞ்சார். சில நாட்கள் அப்போல்லாம் கர்த்தர் தெரியாது எனக்கு, சின்ன வயசு. அப்படி இருக்கும்போது அவருடைய தகப்பனார் வந்து மரணம் அடைந்தார், என்னுடைய நண்பருடைய தகப்பனார். அவர் வந்து வியாதிப்பட்டு சில நாட்கள் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்து அவர் மரித்தார். அவர் மரணம் சம்பவிக்கிறதற்கு ஒரு சில நாட்கள், ஒரு 4-5 நாட்கள் அவர் பயந்து பயந்து கத்தினார். எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது, பயந்து பயந்து கத்தினார். ஐயோ, என்னை யாரோ பிடிக்க வராங்களே, என்னை பிடிக்க வராங்களே, கருப்பு கருப்பா ஏதோ உருவம் வருதே, என்னை பிடிக்க வராங்களே. அவர் மனைவிகிட்ட சொல்லுவார், அவளை அடிச்சு விரட்டு, என்னை பிடிக்கிறதுக்கு வராங்க, யார் யாரோ வராங்க, கருப்பு கருப்பா வராங்க, உருவம் பெரிய பெரிய உருவமா வராங்க, என்னமோ வருது, என்னை பிடிக்க வருது, என்னை பயமுறுத்துறாங்க, என்னை பிடிக்கிறதுக்கு வராங்க, என்னை துரத்துறாங்க, அவங்கள அடிச்சு விரட்டு அடிச்சு விரட்டுன்னு அவருடைய மனைவிட்டலாம் சொல்லுவார். அவங்களுக்கு கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியும். பயந்து 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 கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் பயந்து பயந்து அந்த பயத்திலேயே இருந்தே செத்து போனார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆத்மா நரகத்திற்கு போகும்பொழுது, கிறிஸ்துவை சந்திக்காத ஒரு ஆத்மா மரணம் அடைந்து நரகத்துக்கு போகும்பொழுது, அந்த ஆத்மாவை நரகத்திற்கு இழுத்து செல்வதற்கு நரகத்திலிருந்து ஆவிகள் வருகிறது, அசுத்தாவிகள் வருகிறது, பிசாசின் ஆவிகள் வருகிறது. ஏன்னா இவன் நம்முடைய ஆள், நரகத்திற்குரியவன், இவனை நம்முடைய இடத்திற்கு கூட்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவிகள் வந்து அவருடைய மரண நேரம் சம்பவிக்கிறதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பதாகவே ஆயத்தமாய் வந்துருது. வந்து அந்த ஆத்மாவை இழுத்து கொண்டு போகிறது, பலவந்தமாய் இழுத்து கொண்டு போகிறது. அந்த ஆவிகளை இவங்க கண்களால் பார்க்க முடிகிறது. கடைசி கட்டத்தில் இவங்களால் பார்க்க முடியுது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த ஆவிகளை பார்க்கிறாங்க, பயப்படுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆவிகளை கண்டு பயப்படுறாங்கன்னா, ஒரு ஆவி ரெண்டு ஆவி வந்தது கண்டு பயப்படுறாங்கன்னா, அங்கே நரகத்துக்கு போன பிறகு இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு நடுவில் அவங்க இருக்க போகும்போது அவங்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமா இருக்கும் யோசிச்சுப்பார். இங்க 1-2 ஆவி இவங்க வீட்டுக்கிட்ட வந்த போதே இப்படி பயந்து அலறினாங்கன்னா, அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான ஆவிகளுக்கு நடுவில் அவங்க வாழணும், நிரந்தரமா வாழணும்னா நரகம் எவ்வளவு கொடுமையானது யோசிச்சுப்பாரு. பயந்து பயந்துதான் மரணத்தை சந்திக்கிறான். மரணத்தின் நேரம் வரும்பொழுதே அவங்களுக்கு அந்த பயம் வந்து விடுகிறது. காரணம் என்ன? அந்த ஆவிகள் வருகிறது. கிறிஸ்துவை சந்திக்காத, தன் வாழ்க்கையில் கிறிஸ்துவை சந்திக்காதவனுடைய முடிவு அவன் மரணத்தை சந்திக்கிறதற்கு முன்பதாகவே அந்த நரகத்தின் வாசனையை அவன் ருசிக்க ஆரம்பித்து விடுகிறான். இந்த உடலை விட்டு அவனுடைய உயிர் பிரிவதற்கு முன்பதாகவே நரகத்தின் ருசியை அவன் இந்த உலகத்திலே பார்க்க ஆரம்பிச்சிடறான். ரொம்ப கொடுமை. அதே நேரத்திலே பரலோகத்திற்கு சென்றவர்கள் அவங்களையும் நான் நிறைய பேர் அவங்களுடைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். சில தேவ மனுஷர்கள் எனக்கு நல்ல அறிமுகமானவர்கள். அவர்களும் கூட சிலர் வியாதிப்பட்டு மரித்திருக்கிறார்கள். அப்படி அவங்க மரணம் அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாகவே அவர்கள் ஒரு தெளிவடைவாங்க, ஒரு சமாதான நிலை அடைவாங்க. ரெவரன் ஜீவானந்தம் என்று சொல்லி ஒரு சிறந்த தேவ மனுஷன் நம்முடைய தமிழகத்தில் கர்த்தரால் எழுப்பப்பட்டார். அவர் மூலமாக ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் மூலமாகத்தான் நான் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றேன். 32 வருஷத்துக்கு முன்னால் அவர் நடத்தின கூட்டத்தில் தான் நான் அபிஷேகம் பெற்றேன். நல்ல தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையின் கடைசி சில ஆண்டுகளிலே வந்து நான் அவரோடு நெருங்கி பழகுகிற ஒரு வாய்ப்பு, அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்யறதுக்கு அவர் நானும் அவர் ஒரே இடத்துல கூட்டத்தில் பேசுறது போல சில வாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார். நான் அவருடைய பழக நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள் எனக்கு சிலர் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் உள்ளவர்கள். அவர் வியாதிப்பட்டார். வியாதிப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் வியாதியிலே அவர் வந்து சிரமப்பட்டார். அப்போ ஆரம்பத்தில் அந்த வியாதி அவரை வந்து மனசுல பல சோர்வுகளை ஏற்படுத்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து அவங்க கூட நான் கவனிச்சுட்டவங்க எனக்கு அடிக்கடி சொன்னாங்க வியாதியிலே கொஞ்சம் சோர்வு அடைஞ்சார். எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் வந்து அவர்கிட்ட வந்து கடைசி காலத்தில் அவர் வந்து அவர்கிட்ட வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்த உடனே அவர் சொன்னார், அவருடைய குடும்பத்தினுடைய மனைவி மற்றும் கூட இருந்தவங்க எல்லாரையும் பார்த்து சொன்னார், யாரும் எனக்காக துக்கப்படக்கூடாது, நான் பரலோகத்திற்கு நான் தயாராயிட்டேன், பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு, நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன், யாரும் எனக்காக துக்கப்படக்கூடாது, யாரும் எனக்காக அழக்கூடாது, நான் மிகுந்த மன நிறைவோடு இருக்கிறேன், நான் சீக்கிரம் ஆண்டவர் என்னை எப்போ கூட்டிகிட்டு போவார்னு அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன், இப்படியே சொல்லிட்டு இருந்தார். கடைசியாக சில நாட்கள் அவ்வளவு நிறைவோடு சொல்லிட்டு இருந்தார். சொல்லி கொண்டிருந்து அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்தது. அப்போது இந்த இடத்துல சிமியோ சொன்னான், தேவரீர் என்னை சமாதானத்தோடையும் அடியேனை போக விடுகிறேன். அப்ப இந்த உலகத்தை விட்டு நான் போறேன். 400 வருஷத்துக்கு மேல 450 வருஷம் வாழ்ந்தாச்சு. ஆனா இப்ப இந்த உலகத்தை விட்டு நான் போறேன். எப்படி போறேன்? சமாதானத்தோடு நான் போக போறேன். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனை பேர் சமாதானத்தோடு இந்த உலகத்தை விட்டு போறாங்க? எத்தனை பேர் பயத்தோடு இந்த உலகத்தை விட்டு போறாங்க? நம்ம யோசிக்கணும். இதை நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம். ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறோம். ரைட். நமக்கு எந்த நேரத்திலே ஒரு மரணம் என்று சம்பவித்தாலும் சமாதானத்தோடு நம்ம போகிறதற்கு நம்ம எப்பவுமே தகுதியா இருக்கணும். அது ஒரு பக்கம். அடுத்த பக்கத்திலே இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தை செலவிடுகிறார்கள். சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போறாங்க, நரகத்துக்கு போறாங்க, அறியாமல் போறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்களை மீட்கிறதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம்ம என்ன செய்யறோம்? இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு எத்தனை பேர் போறாங்களே, அவங்களுடைய காரியங்கள் என்ன, அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை நம்ம சிந்திக்கணும். இதற்கு கண்டிப்பாக நாம் கர்த்தருக்கென்று கிரியை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். கண்டிப்பா நம்ம ஆண்டவருக்காக செயல்படணும். எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் பயத்தோடு, நடுக்கத்தோடு, திகைப்போடு இந்த உலகத்தை விட்டு அவங்க போறாங்க? அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு நாம் என்ன செய்யறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு சம்பந்தப்பட்டதான சிலருடைய காரியத்தை, ஒரு 3 மரணத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு 3 மரணங்கள் பைபிள் இருக்கிற ஒரு 3 மரணங்கள். அந்த 3 மரணங்களில் 3 வகை, 3 விதம். அந்த 3 காரியத்தை நம்ம கவனிக்கும் போது நாம் அதை வைத்து சில பாடங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் 44வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம்.
அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள்.
அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம்.
தன்னை தேவனுடைய குமாரன் என்று
சொல்லி
தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள்.
என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவரை சிலர் பரியாசம் பண்ணாங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே, அந்த தேவன் இப்பொழுது இறங்கி வந்து இவனை ரட்சிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவை சிலர் நிந்தித்தார்கள். இது கூடியிருந்த கூட்டம். அடுத்த வார்த்தை தான் பயங்கரமானது. அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும், ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க, அவங்களும் அந்தபடியே இயேசு கிறிஸ்துவை நிந்திச்சாங்களாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் நேரத்தில் ரெண்டு கள்ளர்கள் ரெண்டு பக்கத்திலே அவர்களும் சிலுவையில் அறையப்பட்டு அவர்களும் அதே காலகட்டத்திலே மரணத்தை சந்திக்கிறார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம். இன்னும் சில நிமிஷத்தில் அல்லது சில மணி நேரத்தில் அவர்கள் மரிக்க போறாங்க. அந்த நேரத்தில் இந்த ரெண்டு கள்ளர்களும் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டே இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறாங்க. என்ன நிந்திக்கிறாங்க? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே, அந்த தேவன் இறங்கி வந்து இவனை ரட்சிக்கட்டும், இவனை விடுதலை செய்யட்டும் சொல்லி நிந்திக்கிறாங்க. இது சிலுவையில் அறையப்பட்ட உடனே நடந்த காரியம். நேரம் கடந்து கொண்டு போகிறது. நேரம் கடக்கும் பொழுது சில மாற்றங்கள் உருவாகிறது. வாசிக்கலாம். இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம். 23வது அதிகாரம் 39லிருந்து 43 வரைக்கும் வாசித்தால் சில மாற்றங்கள் அங்கே நடக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். வாசிப்போம். லூக்கா 23:39-43 வரைக்கும்.
அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால்
உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று
அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு
இயேசுவை நோக்கி
ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி
இன்றைக்கு நீ என்னுடனே கூட
பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் நடக்கிறது. நாம் ஏற்கனவே மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்த பொழுது அங்கே ரெண்டு கள்ளருமே இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே லூக்கா சுவிசேஷத்தில் வரும் பொழுது 39வது வசனத்திலே ஒரு கள்ளன் அவரை நிந்திக்கிறான். நீ தேவனுடைய குமாரனையானால் உன்னை ரட்சித்துக் கொள்ளுகிறான். மற்றவன் அதை பார்த்து விட்டு அவனை கடிந்து கொள்ளுகிறான். நீ இவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நம்ம தவறான வாழ்க்கை வாழ்ந்தோம், அதுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனை கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டு அடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக தன் முகத்தை திருப்பி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். உடனே இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இந்த நேரத்தில் மூன்று பேருமே மரணத்தை இங்க சந்திக்க போறாங்க. இயேசு கிறிஸ்துவும் மரணத்தை சந்திக்க போறாரு, வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனும் மரணத்தை சந்திக்க போறான், இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளனும் மரணத்தை சந்திக்க போறான். இந்த மரணத்தை சந்திக்கிற அந்த கடைசி கட்டத்தில் ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறாங்க. ஆனால் ஒருவன் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை நல்லா உத்து பார்க்கறான், என்ன நடக்குதுன்னு பார்க்கறான். இயேசு கிறிஸ்துவை திரளான ஜனங்கள் கூடி நிந்திக்கிறாங்க. இந்த இடத்துல மூணு பேர் சிலுவையில் அறையப்பட்டாலும் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடி அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக காணப்பட்டதுக்கு காரணம், நடுவிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தான் காரணம். அவருக்கு விரோதமாக தான் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடி நிந்தித்துக் கொண்டிருக்கிறது. மற்ற ரெண்டு கள்ளர்களை பத்தி யாரும் கேரே பண்ணல, அவங்களை பத்தி அவங்க இருந்தாங்க சாகிறாங்க, அதை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது, பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆகியும் கொண்டு விட வேண்டும் என்றதான ஒரு பெருங்கூட்டம் தான் அந்த இடத்துல கூடி இருந்துச்சு. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை மட்டும் தான் நிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை ஆரம்பத்தில் இந்த ரெண்டு கள்ளர்களும் அந்த ஜனங்களோடு சேர்ந்து நிந்தித்தாலும், நேரம் போக போக ஒருவன் உணர்வடைகிறான், ஒருவன் உணர்வடைந்து இயேசு கிறிஸ்துவின் நடவடிக்கைகளை கவனிக்கிறான். எல்லாரும் நிந்திக்கும் பொழுதும் இவர் சமாதானத்தோடு இருக்கிறார். இவருடைய முகத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு தெய்வீக சமாதானம் நிறைந்திருக்கிறது. மரணத்தின் வேதனையை அவர் உணரவில்லை, தெய்வீக சமாதானத்தினால் அவருடைய இருதயம் நிறைந்திருக்கிறது. அவர் முகத்தை பார்க்கலாம், ஒரு பெரிய சமாதானத்தினால் அவர் இருதயம் இருப்பதை அவருடைய முகம் காண்பிக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு நிம்மதியா, இவ்வளவு சமாதானம் இவருடைய முகத்தில் இருக்கிறதே, அதை அவனால் உணர முடிகிறது. அடுத்து அவருடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறான். சிலுவையில் அறைந்தவர்கள், அவரை நிந்திக்கிறவர்களுக்காக அவர் ஜெபம் பண்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே சொல்லி அவங்களுக்காக விண்ணப்பம் பண்றார். இதெல்லாம் பார்க்கிறான், இவன் இருதயத்தில் குத்தப்படுகிறான், உணர்த்தப்படுகிறான், நம்ம சரியான நபர் கிடையாது, ஆனால் என் பக்கத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இவர் எந்த குற்றமும் செய்யாதவராய் இருக்க வேண்டும் புரிந்து கொண்டு அவருக்கு சாதகமாய் அடுத்தவனை கடிந்து கொண்டான். நீ இவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே நீர்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும், அவ்வளவுதான். அந்த ஜபத்தை ஆண்டவர் உடனே ஸ்பாட்ல ரிசீவ் பண்ணார், உடனே பதிலும் கொடுத்தார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்போ இந்த கள்ளன், இந்த மனம் திரும்பிய கள்ளன், வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டவன், சிலுவையில் அறையப்பட்டு விட்டவன், சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் அவன் கள்ளன் தான், வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டான். அந்த சூழ்நிலையிலே அவன் அந்த கடைசி நேரத்தில் அவன் கிறிஸ்துவை தன் இருதயத்திலே அவன் சந்தித்து விட்டான். ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்துவை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணாங்க, ஆனால் இவனோ தன் இருதயத்தை திறந்தவரை சந்தித்து விட்டான். சந்தித்ததினாலே அவனுடைய நித்தியம் மாற்றப்பட்டு விட்டது. அவன் நித்திய நரகத்திற்கு போக வேண்டியவன் இப்பொழுது நித்திய நித்திய காலமாய் பரலோகத்திற்கு வருவதற்கு அவன் வாழ்க்கை திருப்பப்பட்டு விட்டது, இடம் மாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் கடைசி கட்டத்திலே மனம் திரும்புவதற்கு இப்படி வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் வேதத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பார்க்கணும், கடைசி கட்டத்தில் கூட மரணத்தின் கடைசி விளிம்பில இருக்கிறவர்கள் கூட அந்த நேரத்தில் மனம் திரும்பி தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் நரகத்திற்கு தப்பித்து பரலோகத்திற்கு வந்து விடலாம் என்கிற ஒரு வாய்ப்பு உண்டு என்பதற்கு இந்த சம்பவம் ஆண்டவர் நமக்கு என்று வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நம்ம கவனிக்கணும், இன்னைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனை நபர்கள், வயதானவர்கள், எத்தனை விதமான சூழ்நிலைகளிலே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவமனையில் எத்தனை பேர் மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்ல போனால் வயது வித்தியாசம் இல்லாத அளவுக்கு மரணத்தின் விளிம்பிலே எத்தனை பேர் இருக்கிறாங்க. நேற்று தினத்தில் கூட பிரதர் நோபல் என்னை வந்து அங்கே பெருங்குளத்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன பையனுக்காக ஜெபிக்க கூட்டிகிட்டு போனார். ஒரு 13 வயசு பையன், கேன்சர் வந்து மரணத்தின் கடைசி விளிம்பில் இருக்கிறான். நான் போய் பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது, பார்க்கும்போது முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு, கேன்சர் முழுவதும் பரவி இருக்கு, 13 வயசு, முகமெல்லாம் வீங்கிருச்சு, பேச்சு போயிடுச்சு, பிரெயின்ல அஃபெக்ட் ஆனதுனால பேச்சு போயிடுச்சு. நான் ஜெபிக்கும் போது என்ன பார்க்கறான், அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, பேச்சு போயிடுச்சு, காலெல்லாம் அசைவு போயிடுச்சு, கைகள் அசைவு போயிடுச்சு, உயிர் இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலை 13 வயசுதான். எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் மரணத்தின் விளிம்பில் எவ்வளோ பேர் இருக்கிறான், எவ்வளோ பேர் இருக்கிறான். அந்த ஆத்மா கிறிஸ்துவை சந்திக்காமல் மரணத்தை சந்தித்து விட்டால் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தன் இருதயத்தை திறந்து ஒரு பாவறிக்கை பண்ணி அவரே இரட்சகர் என்பதை உணர்ந்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்கன்னா அவருடைய நித்தியம் மாற்றப்பட்டு விடும். இன்னைக்கு நம்ம என்ன முயற்சி அதுக்கு செய்கிறோம்? கர்த்தராகிய கிறிஸ்துவை சந்திக்கும் முன்னே ஒருத்தர் மரணம் அடைய நம்ம விடக்கூடாது. ஆமேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறவங்க, வயசானவங்க, ஆண்டவரை அறியாது இருக்கிறவங்க, ஒருவேளை வியாதியின் உச்சத்தில் இருக்கிறவங்க, மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேஷுவலா இருக்காதீங்க, அந்த நபரை போய் பாருங்க. உங்க சொந்தக்காரரா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், மரணத்தின் பிடியில் இருப்பாங்க, எப்போ இறந்துருவாங்களோன்னு ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அது வியாதியா இருக்கலாம், வயது காரணமா இருக்கலாம், வேற எது வேணா காரணமா இருக்கலாம், ஒரு விபத்தா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு மரணத்தின் விளிம்பில் இருப்பாங்க. அந்த நபரை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாம் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறோம்? கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ சந்திக்கும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு மரணம் வந்துடக்கூடாது. ஆமேன். கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்பாக அவங்க மரணத்தை சந்திச்சிடக்கூடாது. அவங்க நாளைக்கு மரணம் அடையட்டும் பரவாயில்ல, ஆனா இன்னைக்கு அவங்களை கிறிஸ்துவை சந்திக்க வைத்து விட வேண்டும். அதை நான் சொல்ல வரேன். மறிக்கட்டும், மறிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த உலகத்துல மரணம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது, எந்த வயசுல வேணாலும் வரும், எந்த விதத்துல வேணாலும் வரும், அது மேட்டரே கிடையாது. மரணம் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, எந்த வயசிலும் வரலாம், எந்த விதத்திலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் அந்த மரணத்திற்கு முன்பதாக அவர்கள் கிறிஸ்துவை சந்தித்தார்களா இல்லையா என்பதுதான் மேட்டர் நமக்கு. கிறிஸ்துவை சந்திக்காமல் மரணம் அடைந்து விட்டால் அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். கவனிக்கணும் இந்த விஷயத்தை, நம்ம அதுக்காக ஸ்டெப் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அறிமுகமானவர்கள் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க வியாதியா ரொம்ப மோசமா இருக்கிறாங்கன்னு. நீங்க போய் மீட் பண்ணுங்க, போய் பாருங்க. அந்த கஷ்டத்தோடு இருக்கிறவங்களை நீங்க போய் பாருங்க. எதுக்கு நீங்க பாக்குறீங்க? அவங்களுக்கு ஏதோ இது பழத்தை வாங்கி கொடுத்து சும்மா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இல்லை. அவங்கள போய் பார்த்து ஆண்டவருக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அவங்க கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுங்கள். அது கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கும். ஆமேன். அது கர்த்தருடைய பார்வையில் அருமையா இருக்கு. நீங்க யோசிங்க, இப்பவே நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்களை மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி, இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும், உடைய ரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் சொல்ல சொல்லுங்க. நித்தியத்தை குறித்து சொல்லுங்க. அந்த நிலைமையில் இருக்கிறவங்க நித்தியத்தை குறித்து பேசினா கேட்பாங்க. மரணம் என்பது உங்கள் ஆத்மாவுக்கு கிடையாது, சரீரத்துக்கு தான் மரணம். இந்த சரீரத்தை விட்டு உங்களுடைய ஆத்மா வெளியே போகும்போது எங்கே போகும்? தெளிவா நல்ல விதத்திலே பக்குவமாய் எடுத்து சொல்லி அந்த ஆத்மாவை பக்குவமாய் பரலோகத்திற்கு நேராய் நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. புரியுதா? அது செய்யணும், கண்டிப்பா செய்யணும். இன்னைக்கு மரணம் இன்னைக்கு எல்லா ஜனங்களையும், எல்லா வயதினரையும் பிடிக்கிறது. இன்னைக்கு சமீபத்தை நான் பார்க்கும்போது இந்த கேன்சர் வியாதி எக்கச்சக்கமான நிறைய கேஸ நான் பார்த்துட்டேன், எக்கச்சக்கமா பார்த்துட்டேன். எங்க போனாலும் எல்லா வயதிலும், இது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியா இருந்துச்சு. சமீபத்தில் எனக்கு இதை பத்தி எனக்கு ஒரு நிறைய ரெவலேஷன் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இது ஏன் வருது? எனக்கு ரொம்ப கேள்வி இந்த விஷயத்துல, பெரிய கேள்வி இருக்கு. ரொம்ப நாள் எனக்கு வெளியே சொல்ல முடியாத கேள்வி இருந்துச்சு. எனக்கு சமீபத்தில் எனக்கு அதை எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயத்தை. ஏன்னா நான் இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கும் பொழுது சிலருக்கு கேன்சர் வியாதியுடன் எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கிறேன். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி இல்லாதவங்க கூட இருந்திருப்பாங்க, ஆனால் ஜெபித்து அற்புதமாய் சுகமடைந்து நீண்ட காலம் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு பெண், நான் ஏஜி சர்ச்சில் வந்து அசன் பாஸ்டா இருக்கும்போது ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள வந்து கேன்சர் வியாதி வந்து தேர்ட் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டாங்க, ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. எனக்கு அது தெரியாது. அப்போ சொல்லி அனுப்புனாங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க, ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு 3 மாதம் வாழ்வாங்க, இல்லைன்னா அதுக்குள்ளேயே இறந்துருவாங்க என்று சொல்லி அவங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக பிழைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க. ரிப்போர்ட்டெல்லாம் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ 4th ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க வச்சு கடைசி காலம் அவங்களுக்கு நிம்மதியாக ஒரு 3 மாதம் நிம்மதியாக இருந்துட்டு அவங்க சாகிறதுக்கு விடுங்க என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போது நான் போய் பார்க்கும்போது ஜெபித்தால் பயங்கர அசுத்தாவி அலக்கழிக்குது, அந்த வீடை தூக்கி அடித்தமா ஓடி உருண்டு பயங்கரமாக அலக்கழிச்சுது. ஜெபிச்ச உடனே அந்த ஆவியெல்லாம் ஓடிச்சு, நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த கேன்சர்னால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. மாறின பிறகு பாடியில் வந்து வெயிட்லாம் ரொம்ப போயிருந்தது, திருப்பியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 3 மாசத்துல இறந்துருவாங்கன்னு சொன்னா பார்த்தா 3 மாசத்துல உடம்பு பெட்டர் ஆயிட்டு போகுது. அப்புறம் போய் செக் பண்ணா கேன்சரே இல்லைன்னு ரிப்போர்ட் வந்தது. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. 3 மாசத்துல செத்து போவாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு மேல உயிரோடு இருந்தாங்க, இருந்த அப்புறம் தான் இறந்தாங்க. இது போல சில கேஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு தடவை ஒரு இந்து குடும்பம், ஒரு வாலிபர், 24 வயசு வாலிபர், விஜய் ஹெல்த் சென்டர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ், டாக்டர் சொல்லிட்டா கத்தரையே அறியாத குடும்பம், லாஸ்ட் ஸ்டேஜ். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வாலிபனுக்கு, அந்த அவருடைய தாய்க்கு வந்து ஒரு விசுவாசி பழக்கம், அவங்க வந்து என்ன செய்யறாங்க, என்னை அறிமுகப்படுத்தி எங்களை வந்து கூப்பிட்டு ஜெபிக்க சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க, வற்புறுத்தி கூட்டிட்டு போனாங்க. சீக்கிரம் வந்து ஜெபிக்கணும். டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு காலையில வரைக்கும் கூட உயிரோடு இருக்க மாட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்டா போயிடுச்சு, வென்டிலேஷன்ல போட்டாச்சு, நாளைக்கு காலையில வரைக்கும் மேக்சிமம் உயிரோடு இருக்கலாம், நாளைக்கு காலையில வரைக்கும் உயிரோடு இருக்கிறது ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க. அங்கே விஜய் ஹெல்த் சென்டர் கூட நான் நுழையிறேன், அந்த தாய் வந்து கையை பிடிச்சிட்டாங்க, ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்க, நாங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளேயே வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது வென்டிலேஷனில் இருக்குது, ப்ரீத்திங் எல்லாம் போட்டிருக்குது, வேகப்பட்ட டியூப் போட்டிருக்குது, லாஸ்ட் ப்ரீத் அப்படி இழுத்து இழுத்து மூச்சு வாங்கிட்டு இருக்குது, பெருசாக பெருசாக மூச்சு வாங்கிட்டு இருக்குது. அது ஐசியூவில் போயிட்டு ஒரு சின்ன அமைதியாக ஒரு சின்ன ஒரு சவம் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த பெரிய இழுத்து இழுத்து வாங்கின பிரீத்தெல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு. காலையில் வந்து இறந்துடும் டாக்டர் சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ். காலையில் பார்த்தா நல்லா ரெக்கவர் ஆகிட்டான், வித்தியாசமாயிடுச்சு அந்த பிரீத்தெல்லாம், அப்படி போயிடுச்சு. வென்டிலேஷன் எடுக்கிற அளவுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சு, வென்டிலேஷன் எடுத்துட்டாங்க, எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்குது, செக் பண்ணி பார்த்தாங்க கம்ப்ளீட்டாக க்யூராக இருந்தது. அவன் அதற்கு அந்த குடும்பம் சொன்னது போலவே கத்தருக்குள்ள வந்தாங்க. இதை நான் ஒரு பாசிட்டிவ் விஷயம் நான் சொன்னேன் இப்போ ரெண்டும், இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனா என் உள்ளத்துல சில விஷயம் என்ன வந்து ரொம்ப உறுத்தும். என்னன்னா, நம்ம சபையில சிஸ்டர் பியூரான ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, ஜேக்கப்புடைய மனைவி. போன வாரம் காணிக்க பாட்டு பாடினார் அந்த பிரதர், அவருடைய மனைவி நல்ல சாட்சி உள்ள ஒரு பெண், கர்த்தருடைய ஊழியத்துல நிப்பாங்க, வைதாக்கியமான ஒரு பெண், தாகமுள்ள ஒரு பெண், அவங்கள ஒரு குறையும் சொல்லவே முடியாது, எந்த குறையும் சொல்ல முடியாது, அவங்க லைஃப்ல குறையே சொல்ல முடியாது, பர்ஃபெக்டான ஒரு லேடி. அப்போ அவங்க வந்து, ஆனால் எனக்கு வந்து நான் சர்ச்சில் முந்தி நான் வேற இடத்துல இருந்தோம், அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கும். என்னன்னா, சில டைம் அந்த அபிஷேகத்துக்காக நடத்தும், சில டைம் அப்படியே சொல்லிட்டு தூரமாக போய் 2-3 தடவை அப்படி வித்தியாசமாக அவங்க விழுந்திருக்கிறாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் கிரியேட் மைனஸ்ல இருந்துச்சு, இவங்களுக்கு ஏதாவது சம்திங்ஸ் ப்ராப்ளம் இருக்குமோன்னு டவுட் இருந்துச்சு. ஆனால் அவங்க லைஃப் நல்லா இருக்கிறதுனால உனக்குள்ள பிசாசு பிரச்சனை இருக்குதுமான்னு என்னால் சொல்ல தைரியமாக சொல்ல முடியல. ஏன்னா அவங்க லைஃப் நல்ல லைஃப், அவங்கள குறைய சொல்ல முடியாது, எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. அப்போது அவங்களுக்கு வந்து கடைசியில் ரொம்ப சிக்கானாங்க. கடைசியில் ஹாஸ்பிட்டலில் ஜிஎஸ்ல அட்மிட் பண்ணும்போது கேன்சர்னு, லங்ஸில் கேன்சர்னு சொல்லிட்டு வந்தது. கடைசியில் அவங்கள எவ்வளோ ஜெபித்தோம், ஆனால் நம்ம சப விசுவாசி காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. எங்கெங்கயோ இருக்கிறவங்களுக்கு சுகம் அடையுது, நம்ம சபையில நம்ம கண்ணு முன்னால இருந்து நல்ல சாட்சி உள்ள ஒரு பெண், எவ்வளவு ஜெபிச்சோம் காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. அதெல்லாம் எனக்கு மனசுல ரொம்ப பெரிய உறுத்துதல், ஏன் இவங்கள காப்பாற்ற முடியல. இது போல சில ஊழியர்கள், நான் சொன்ன ரெவரன் ஜீவானந்தம் அவர் கேன்சலர் தான் இருந்தார். சமீபத்தில் ஜான் சாலமன் போன மாதம் இருந்தார், அவர் கேன்சலர் தான் இருந்தார். சில ஊழியர்கள் கூட அப்படி இறந்துருக்கிறாங்க. எனக்கு 100% தெரியும், கிட்டத்தட்ட 90% ஆஃப் டிசீசஸ்க்கு பின்னால் வந்து ஈவில் ஸ்பிரிட்டோடைய அட்டாக் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதில் 100% ப்ரூவ் பண்ணி என்னால் காட்ட முடியும், கேன்சர் வந்து ஸ்பிரிட்டுன்னு ப்ரூவ் பண்ணியே காட்டுவேன், நிக்க வச்சு நிரூபிச்சு காட்டுவேன் அது ஸ்பிரிட்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் ஒரு நல்ல தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில எப்படி ஸ்பிரிட் உள்ள நுழைய முடியும், எப்படி அவங்கள மரணத்துக்குள் கொண்டு போக முடியும், இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப காலம் கேள்வி அது. எனக்கு எங்க யார்கிட்ட கேட்கறது எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. அந்த ஆண்டவர் எனக்கு அதன் பிறகு உண்மைகளை எனக்கு சொல்லி கொடுத்தார். என்னன்னா, ஆத்மா அதுதான் நித்தியத்துக்கு வருகிற விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கார். தீங்கு நாள் வருவதற்கு முன்பதாக கர்த்தர் நீதிமானை எடுக்கிறார், அவங்களுக்கு ஒரு காலத்தை வைக்கிறார், அந்த குறிப்பிட்ட காலத்தை இந்த உலகத்தை விட்டு எடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து பல வகை இருக்குது. இயற்கையான மரணம் மட்டும் இல்லை, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஸ்பாட்ல இறந்து போகலாம், எதுவே ரிலீஸ் பண்ணாமல் ஸ்பாட்லேயே டக்குன்னு இறந்து போகலாம். அல்லது ஒரு கேன்சர் வந்து டிசீஸில் சில காலம் கஷ்டப்பட்டு அதன் பிறகு மரணத்தை சந்திக்கலாம், அல்லது விபத்தில் இறக்கலாம், எப்படி வேணால் நடக்கும். மரணம் எப்படி வேணால் வரும் இல்லை, எப்படி வேணால் வரும். அப்படி வரும்போது அந்த மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னால் அந்தந்த நபரை கர்த்தர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற விதம் தான் இப்படி வித்தியாசமான மரணத்தின் பாதைகளை கர்த்தர் நியமிக்கிறார். ப்ரிப்பேர் பண்ற விதம், அப்ப அந்த மரணத்துக்கு முன்னால் அவங்க கிறிஸ்துவை கரெக்டா மீட் பண்ண வைக்கிறார். இப்ப நான் சொன்ன அந்த ஊழியர்கள் நல்லவங்க தான், நல்ல ஊழியர்கள் தான், எனக்கு பர்சனலா தெரியும். ஜான் சாலமன் அவர்கள் எனக்கு ரொம்ப பர்சனலா தெரியும், என்கிட்ட ரொம்ப தம்பி என்கிட்ட பேசுவார். இப்ப சமீபத்தில் இறந்து போனவர். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனுஷன், எனக்கு தெரியும், எனக்கு பர்சனலாக அவர் தெரியும். ஆனால் அவர் வந்து இப்படி சஃபர் பண்ணி இறந்தார் அப்படின்னாலும் நடுவில் அவருடைய வாழ்க்கையில் வந்து நல்ல மனுஷன்தான், பட் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் சில சின்ன காரியங்கள் அவங்களுக்கு கர்த்தர் கூட இன்னும் பர்ஃபெக்டாக ஒப்பு கொடுக்கிற சில விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள் வைத்து அவர்கள் மீண்டும் கர்த்தரை சரியாய் சந்தித்து விடுவதற்கு ஆண்டவரே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது ஆண்டவர் அவங்க மேல வைக்கிற அன்பு, இது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கிடையாது, அந்த ஆத்மாவின் மேல் ஆண்டவருக்கு இருக்கிற கரிசனை. ஒரு டைம் கொடுத்து அவளை கமிட் பண்ண வச்சு எடுக்கிறார் ஆண்டவர், மறுபடியும் நல்ல விதத்தில் ஆண்டவர் சந்திக்க வச்சு எடுக்கிறார். இது ஆண்டவர் அவங்க மேல வைக்கிற அன்பு. கிட்டத்தட்ட 1986 நினைக்கிறேன், சங்கர்னு ஒரு ஊழியர் மதுரையில் இருந்தார், இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவர். அவர் சென்னையில் கடைசியாக மீட்டிங் நடத்திட்டு சென்னையிலிருந்து மதுரைக்கு வண்டியில் போகும்போது, டெம்போ டிராவலரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்டில் இறந்து போனார். போகிற வழியில் ஆக்சிடென்டில், 33 வயசு தான், சரியாக 33 வயசு. அந்த 33 வயசுலேயே அவர் நல்லா கர்த்தருக்கு பிரகாசிக்க ஆரம்பித்தார். சென்னையில் லாஸ்ட் மீட்டிங் முடிச்சுட்டு நைட் டிராவல் பண்ணி போகும்போது ஆக்சிடென்ட்டை ஸ்பாட்லே அவுட். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எல்லாரும் கேட்டாங்க, இந்த வயசுல ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ நல்ல உற்சாகமாக கத்திருக்காக இருந்தாரே, ஏன் இறந்து போனார். அப்போ நான் ஒரு என்ன சொல்கிறது, நான் சபையில் நான் ஒரு ஆக்டிவான ஆளாக இருந்தேன், எங்கள் தலைமை போதற்கு எங்களுடைய பாஸ்டர் கூட அவர் வந்து பழக்கம், அவர் கூட கேட்டிருந்தார், என்ன தம்பி இப்படி இந்த மனுஷன் இப்படி இறந்துட்டாரே, நல்ல உற்சாகமாக கத்திருக்காக இருந்தாரே, இறந்துட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்பதாக இங்கே எஸ்ஐகே பிரான்சிஸ் சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர் வீட்டில் தான் அன்னைக்கு நைட் வந்து, அதுக்கு சாயங்காலம் அன்னைக்கு பகல் அங்கே தான் இருந்திருக்கார். பகலில் இருந்துட்டு அன்னைக்கு இருந்துட்டு நைட்டு கிளம்பியிருக்காங்க, ட்ராவல் பகல் ஃபுல்லாக அந்த வீட்டில் இருந்துட்டு நைட்டு கிளம்பியிருக்கிறாங்க, அந்த ட்ராவலில் தான் அவர் இறந்துருக்கார். அப்போது அன்னைக்கு அந்த பகலில் இருக்கும்பொழுது அவர் வீட்டில் இருந்துகிட்டே இருந்தாராம், திடீர்னு ஓ தேவ மகிமை என் மேலே வருது அப்படின்னாராம், திடீர்னு தேவ மகிமை என்னை மூடுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம் பகலில். அப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் ட்ராவல் பண்ணி போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு, இறந்துட்டார். அப்போ அந்த மரணத்துக்கு வந்த நிறைய பேர் புளிகாரங்களாம் அதை பத்தி பேசுறாங்க. பேசும்போது சில முக்கியமா சொன்னாங்க, சங்கர் வந்து அந்த இசைக்கியன் வளர்ச்சி சொன்னார், சங்கர் வந்து தேவ மகிமை முழுவதுமாக தன் வாழ்க்கையில அடைஞ்சிட்டாரு, அதனாலதான் கர்த்தர் எடுத்துட்டாரு அவரை, அந்த மகிமை அடைஞ்சிட்டதெல்லாம் போயிட்டாரு அப்படின்னு அவர் எஸ்ஐகே பிரான்சிஸ் அதை வந்து அந்த டெத்தில் பேசுறாரு. ஏன்னா அவர் வீட்டில் தான் கடைசியாக அது நடந்தது பார்த்துருக்காரு. அப்போ என்னுடைய பாஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்டார், என்ன தம்பி இது எஸ்ஐ அப்போ வந்து அவரு மகிமை அடைஞ்சாரு அப்போ நம்மளை மகிமை அடையலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நம்மளை மகிமை அடையலையா, அப்போ அவரு மட்டும்தான் மகிமை அடைஞ்சாரா போனாரா, அப்போ நம்மளை மகிமை அடையலையா அப்படின்னு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அப்போ ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு ஞானம் அந்த நேரத்தில் நான் சொன்னேன், மகிமை அடைஞ்சதுனால அவரை கர்த்தர் எடுக்கலை, புரிதா, மகிமை அடைஞ்சு அவர் தான் மகிமை அடைஞ்சு அதனால எடுத்துட்டார் கிடையாது, அவர் மகிமை அடைஞ்சதெல்லாம் எடுக்கலை, அவரை கர்த்தர் எடுக்கிற நேரம் வந்ததுனால அந்த மகிமை வந்து அவரை சந்திச்சுதுன்னு. அப்போ ஆமாம் நீ சொல்றதான் கரெக்ட் அப்படின்னா, கர்த்தர் அவரை எடுக்க வேண்டிய நாள் வந்தது, அதனால தேவ மகிமை அவரை வந்து சந்திச்சுது, அவர் மகிமை அடைஞ்சதுனால எடுக்கப்படலை, எடுக்கப்பட போகிறதுனாலே மகிமையை சந்திக்கிறார். எப்படி ஒருவர் நரகத்துக்கு போகும் பொழுது நரகத்தின் ஆவிகள் வந்து கூட்டிக் கொண்டு போகிறதோ, அதே போல ஒரு நபர் பரலோகத்திற்கு போகும் பொழுது பரலோகத்தின் தேவ சமூகம் வந்து அவர்களை சந்திக்க ஆரம்பிக்கிறது. அது விபத்தினால் வந்த மரணமாய் கூட இருக்கும், ஆனால் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போச்சா இல்லையான்றதான் நமக்கு கேள்வி. மரணம் எந்த வயசுலையும் வரும், எப்படி வேணாலும் வரும், எந்த விதத்திலையும் வரும், அது பேட்டரே கிடையாது. ஆனால் அந்த ஆத்மா கிறிஸ்துவை சந்தித்து நித்தியமாய் பரலோகத்தில் போச்சா இல்லையான்றதான் ஆண்டவருடைய காரியம். அதான் ஆண்டவர் என்னைக்குமே பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு மரணம் அடைவதற்கு முன்பாய் கிறிஸ்துவை ஒருவன் சந்தித்தானா, அவன் கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தானான்றதான் கேள்வி. கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு சிலருக்கு காரியம் இருக்காது, காலம் இருக்காது. இந்த கள்ளர்கள் ரெண்டு பேருடைய காரியம் பார்த்தீங்கன்னா, இனி கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு காலமே இல்லை, முடிஞ்சு போச்சு, சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டாங்க, இனி வாழ்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு, கிறிஸ்துவை சந்திப்பதற்கான வாய்ப்பு. ஒருத்தன் கண்களால் மாத்திரம் கிறிஸ்துவை பார்த்தான், ஒருவன் தன் இருதயத்தில் கிறிஸ்துவை சந்தித்து விட்டான், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டான், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டான், பரலோகத்திற்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டான், மரணம் அடைந்து பரதேசுக்குள் அவன் பிரவேசித்து விட்டான். இன்னைக்கு சொல்றேன், மரணம் அடைவதற்கு முன்பாக ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவை சந்திக்க வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் கிறிஸ்துவை சந்தித்து இருக்கிறோம், எப்ப வேணா மரணத்தை சந்திக்கலாம், மேட்டரே கிடையாது. ஆனால் எத்தனை பேர் கிறிஸ்துவை சந்திக்காமல் இருக்கிறார்கள், அவர்களை நாம் கிறிஸ்துவை சந்திக்க வைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், இதுதான் இன்னைக்கு கேள்வி. ஜெபிங், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் கிறிஸ்துவை சந்திக்காம யாரும் மரணம் அடையக்கூடாது. நம்ம ஜெபிச்சோம்னா ஆண்டவர் அவங்களுக்கு டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கூட கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து கர்த்தர் அந்த நேரத்தில் அவங்களை ஆயத்தப்படுத்துவார், கர்த்தரை சந்திப்பதற்கான ஆயத்தத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் ஆண்டவர் செய்யற காரியம், ஆண்டவர் செய்கிற காரியம். அதனால நம்ம ஜெபிக்கணும், அப்படிப்பட்டவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவங்களை பத்தி கேள்விப்படும் பொழுது போய் சந்திக்கணும், அந்த நேரத்தில் அவங்களை ஒப்பு கொடுக்க வைக்கணும். இதை நம்ம கண்டிப்பா செய்யும் பொழுது இந்த கள்ளனை போல அவங்களுக்கு கடைசி நேரத்தில் பரலோக வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பார். இன்னொருத்தர் தான், இன்னொரு கள்ளன் இல்லையா, அவனுக்கு கிறிஸ்துவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது, நேரில் சந்திச்சான், பார்த்தான், அவன் இருதயத்தை அவன் திறக்கல. இன்னொருத்தர் வந்து அவனை உணர்த்தறான், நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி உணர்த்தறான். ஆனாலும் அவன் உணர்வடையவே இல்லை, உணர்வடையவே இல்லை. உணர்வடையாமல் அவனுடைய நித்தியம் கடைசி நேரத்தில் நரகத்துக்கு போய்விட்டது. காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சிலரை காப்பாற்ற முடியும், சிலரை காப்பாற்ற முடியாது. எல்லாத்தையும் 100% காப்பாற்றிடும் கேரண்டி கிடையாது. இவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இல்லையா, இன்னொரு கள்ளன் மூலமா இன்னொரு கள்ளனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. என்ன, நாமோ நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், நம்ம தப்பு செஞ்சிருக்கிறோம், இவரோ தகாததோன்றி நடப்பிக்கவில்லையே. அவனுக்கு ஒரு வாய்ப்பு வலுக்கட்டாயமாய் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை பார்த்தான், இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சின்ன பிரசங்கத்தையும் கேட்டான். ஆனாலும் கடைசி வரைக்கும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் மரித்து நித்திய நரகத்திற்கு அவன் செல்லுகிறான். இன்றைக்கு ஆண்டவன் நம்மிடத்துல கேட்பார், எவ்வளவு பேர் நீ தெரிந்து இவங்க செத்தா நரகத்துக்கு போவாங்கன்னு உனக்கு தெரியுமே, நீ என்ன நடவடிக்கை எடுத்தன்னு கர்த்தர் கேட்பார். கண்டிப்பா இவன் செத்தா நரகத்துக்கு போவான்னு சிலரை பத்தி நமக்கு தெரியும் இல்லை, நீ என்ன செஞ்ச அந்த நபருக்கு, நீ என்ன ஸ்டெப் எடுத்த ஆண்டவர் கேட்பார். ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பா ஸ்டெப் எடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது அந்த நபர் உங்களுக்கு அறிமுகமான நபர்னா போய் பாருங்க, பேசுங்க, ஒப்பு கொடுக்க வைங்க. ஒப்பு கொடுக்காத நபர் அந்த ஒப்பு கொடுக்க வைங்க. அந்த நபரை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துங்க. எப்படியாகிலும் சில ஆத்துமாக்களை நரகத்தின் விடிவில் இருந்து பரலோகத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். இது சிமியோனுக்கு மட்டுமல்ல, நம்ம நாட்களில் அநேகருக்கு இந்த வாக்கு தத்தம் நம் மூலமாக செல்ல வேண்டும். ஆமென். நம் மூலமாக செல்லும். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே மரிக்கிறார், அவர் நேராக பரதீசுக்கு போறார். இன்னொருத்தரும் மரிக்கிறான், அவன் மரித்து கடைசி நேரத்தில் ஆயத்தமாகி அவனும் பரதீசுக்கு வந்துட்டான். இன்றைக்கு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய். ஆனால் இன்னொருத்த பக்கத்திலேயே மரித்தும் அவன் அங்கே போக முடியல, அவன் நித்திய நரகத்துக்கு போய்விட்டான். மூன்று மரணங்கள் சம்பவிக்கிறது. ஆனால் ஒன்று தெய்வீகம், இன்னொன்று பரதீசுக்கு தகுதியானது, இன்னொரு மரணம் வேதனையான ஒரு இடத்திற்கு அவனை கொண்டு சென்று விட்டது. தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் கவனிக்கணும். இந்த சம்பவம் சின்ன சம்பவம் தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு படிப்பினை. நம்ம ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்திற்கென்று ஆதாயப்படுத்துவோம், ஜெபிப்போம், அறிவிப்போம். மரணத்தின் விடிம்பில் இருக்கிறவங்களை எப்படியாகிலும் அவங்கள மரணத்திலிருந்து காப்பாற்றலன்னா பரவாயில்ல, நரகத்திலிருந்தாவது காப்பாற்றி விட வேண்டும். ஆமேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட சிமியோனுக்கு கொடுத்த ஒரு அருமையான வாக்கு தத்தம், கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். எவ்வளவு தூரம் ஆண்டவர் ஒரு மகிமையான வாக்கு தத்தத்தை கொடுத்தார். கிறிஸ்துவை கண்டுவிட்டுதான் அவன் சமாதானத்தோடு போக விடுகிறீர்னு சொன்னான். இப்பொழுது நீர் என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். எப்படி அந்த சமாதானம் அவனுக்கு வந்துச்சு? அந்த மரண நேரத்தில் அவருக்கு கிறிஸ்துவை சந்தித்து விட்டோம், அது போதும், சமாதானத்தோடு இந்த உலகத்தை விட்டு நான் போறேங்கிறான். அடுத்த சில நாட்களிலே கூட அவன் மரணத்தை சந்திச்சிருந்திருப்பான், ஆனால் மகிமையோடு தேவ சமூகத்திற்கு அவன் போய் சேர்ந்துட்டான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் எந்த விதத்தில் எப்ப வந்தாலும் எந்த விதத்தில் வந்தாலும் மேட்டர் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்மை கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. எத்தனை பேர் செத்து நரகத்திற்கு போகக்கூடிய நபர்களை நம்மை சுற்றிலும் நாம் பார்க்கிறோம். வியாதிகளிலும் வயதான நிலைமையிலும் பல விதங்களிலே மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் கண்ண மூடினா நரகத்துக்கு போயிடுவாங்க. இந்த உலகத்துல கண்ணை மூடினா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. தேவ பிள்ளையே, சமாதானத்தோடு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு ஒரே ஒரு வழி, கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்க வேண்டும். சமாதானத்தோடு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகணும்னா அவங்க கிறிஸ்துவை சந்திச்சாதான் அது சாத்தியம். நான் ரெண்டு விதமான மரணங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்து இல்லாமல் ஒருத்தர் மரிக்கும் போது எப்படி பயந்து பயந்து சாகிறாங்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவர் வாழ்ந்து அவர் மரிக்கும் போது எவ்வளவு நிம்மதியாய் சமாதானத்தோடு இந்த உலகத்தை விட்டு அவங்க போறாங்கன்றதையும் பார்த்துருக்கிறேன். இது நித்தியம், இது உண்மை, இது சத்தியம். நாம் கண்டிப்பாக ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்தணும். நரகத்திற்கு முன்பாய் கிறிஸ்துவை சந்திக்க வையுங்கள். மரணத்திற்கு முன்பாய் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இது எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி எங்கள் முன்பாக நீங்க வைக்கிறீங்க அப்பா. கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணத்தை காண மாட்டாய். அப்பா, இந்த வாக்கு தத்தம் எங்கள் தேசத்துல ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்படணும். உம்மை சந்திக்காமல் மரணத்தை சந்தித்து நித்திய நரகத்திற்குள் ஆத்துமாக்கள் போகக்கூடாதப்பா. தகப்பனே, எங்களுக்கு அறிமுகமான ஒருவரையும் நாங்கள் மரித்து நரகத்திற்கு போக நாங்கள் விட்டுவிடக் கூடாது. அவர்களுக்கு அந்த கடைசி கட்டத்திலும் சுவிசேஷத்தை அறிவித்து உம்மை சந்திக்க வைத்து அவர்களை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடைசி நேரத்திலும் உம்மை சந்தித்து பரலோகத்திற்கு வர முடியும் என்பதற்கு உம்மோடு சிலுவையில் மறித்த அந்த ஒரு கள்ளன் எங்களுக்கு அடையாளமான சாட்சியா இருக்கிறாரே, அதை எங்களுக்கு வேதத்தில் எழுதி கொடுத்துட்டீங்க. கடைசி நேரத்திலும் கூட ஒருவன் தன் நித்தியத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு நல்ல அடையாளத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில காமிச்சிட்டீங்க அப்பா. நாங்களும் இதை கவனித்து அநேகரை நரகத்திலிருந்து தப்புவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பயன்படுத்து. இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. பயன்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்திற்கு தகுதி அடையட்டும். சோத்திரம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி பயன்படுத்தும் துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.